சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 19.
இதுகாலம் நாம் படித்த ஒரு இடத்திலே இருந்து அடுத்த படிநிலைக்கு நாங்கள் உயரப்போம். இதுவரை நாங்கள் படித்த அந்த 24 தத்துவங்களும் பிரகிருதி மாயையிலே உண்டாகிய ஆன்ம தத்துவங்கள், பெரும்பாலும் ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை செய்கின்ற கருவிகள், அதை பற்றி தான் படித்தோம். இங்கேதான் ஒரு பிரச்சனை வருகிறது. நாங்கள் படிக்கிற முறை கீழிருந்து மேல் நோக்கி போகிற ஒடுக்க முறை. இதுல ஒரு சின்ன சங்கடம் எப்பவும் இருக்கிறது. எப்பொழுதும் தோற்ற முறையிலே படிக்கிற பொழுதுதான் அந்த வரிசை நமக்கு சரியாக நிற்கும். இவர்கள் நமக்கு தெரிந்ததில் இருந்து தெரியாததுக்கு போகிறோம் என்று சொல்லுகிற முறைமையினாலே சில குழப்பங்கள் இருக்கின்றன. அது குழப்பங்கள் அல்ல, சில மாற்றங்கள் இருக்கணும். ஒரு கட்டடத்தை அத்திவாரத்திலே இருந்து கட்டி 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 கொண்டு போவது என்பது ஒன்று. கட்டப்பட்ட கட்டடத்தை ஒவ்வொரு கல்லாக இடித்து 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 கீழே எங்க போகிறது என்று அடிக்கொண்டு போவது ஒன்று. இந்த ஒடுக்க முறை என்பது அப்படித்தான். அதனாலே நாங்கள் ரிவர்ஸ்லே வருகிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தோற்ற முறைதான் உண்மையிலே அதை நாம் விளங்க வேண்டிய முறை, தத்துவத்தை விளங்க வேண்டிய முறை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இப்போ இதுவரைக்கும் 24 தத்துவங்கள் படித்தோம். 24 தத்துவங்களும் ஆன்ம அறிவுக்கு துணை செய்பவையே தவிர ஆன்ம அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. மீண்டும் ஒரு தரம் முன்பு சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். செய்தி என்னவென்று கேட்டால், பதி பசு பாசம், இந்த சித்தாந்தம் என்ற ஒரு செய்தி ஸ்ரீராம் சொல்லுகிற பொழுது, இந்த சித்தாந்தத்திலிருந்துதான் சைவம் வைஷ்ணவம் ஆகிய இரண்டும் பிறக்கிறதாக சொன்னதாக ஞாபகம் தொகுப்பிலே, சரிதானா என்பதை ஒரு தரம் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். சித்தாந்தத்திலே இருந்து வைஷ்ணவம் பிறக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி நாங்கள் இருவரும் தனியே பேசிக்கொள்வோம். இந்த ஒழுங்கை பார்க்கிற பொழுது, பதி பசு பாசம், பதி கடவுள், பசு ஆன்மா, பாசம் மலங்கள், எல்லாம் வல்லவன் என்றபடியால் அவனுக்கு பதி தலைவன் என்ற பெயர் வருகிறது. சொன்னதையேதான் சொல்லுகிறேன். உங்கள் மனதுக்குள் இந்த படம் ஒழுங்காவதற்காக சொல்லுகிறேன். தெரியாமல் சொல்லவில்லை. கூறியது கூறல் குற்றமாக இருந்தாலும் சில விஷயத்தை அழுத்துவதற்கு உகந்தது என்று இலக்கண நூல்கள் சொல்லுகிறபடியால் அதை சொல்வதில் தவறில்லை என்று சொல்லுகிறேன். பதிமுற்றறிவு பொருள் ஆகவே அவன் தான் தலைவனாக இருக்கிற தகுதி உள்ளவன். பசு சிற்றறிவு உள்ளது, கட்டுண்டு கிடப்பது, அதனாலே அதுக்கு பசு என்று பெயர். கட்டி வைப்பது, பசுவை கட்டி வைக்கிறதுனாலே அதுக்கு பசு என்று சொல்வது போல இந்த ஆன்மா மலத்தாலே கட்டுப்பட்டு கிடக்கிறபடியால் அதுக்கு பசு என்று பெயர். கட்டுவதாகிய மலங்களுக்கு பாசம் என்று பெயர். பாசம் என்பது கயிறை குறிக்கிற தமிழ் சொல். பாசம் என்பது கயிறை குறிக்கிற சொல். அப்ப பசுவை கட்டுவது இந்த பாசம். இதுதான் நமக்கான அடிப்படை, இந்த மூன்றுக்குமான விளக்கம். இந்த சிற்றறிவு பொருளான ஆன்மா தனக்கு உறவான அறிவு பொருளாகிய இறைவனை சேராமல் அறிவில் பொருளாகிய பாசத்தை சேர்ந்து தன் அறிவை இழக்கிறது. ஏன் அது அப்படி செய்ய வேண்டும் என்றால், அது உயிர் இயல்பு. நன்மையும் தீமையும் ஒன்றுபட்டு கிடக்கிற பொழுது தீமையை நாடுவது என்பது உயிர் இயல்பாக இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே பக்கத்திலேயே பதி இருக்க அதை நாடாமல் பாசத்தை நாடி மெல்ல 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 அந்த பாசமாகிய சடப்பொருள் தன்மையை இந்த ஆன்மாவும் பெற்று விடுகிறது. அதற்கு இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு முற்றாக அழிந்தி போக பாடான நிலை என்கின்ற நிலைக்கு வருகிறது. பாடானம் என்றால் கல், ஒரு கல்லு போல ஆன்மா ஆகிவிடுகிறது. அப்படி ஆன பிறகுதான் தான் கொலை செய்தது அந்த ஆன்மாவாலே உணரப்படுகிறது. அப்படி உணரப்படுகிற பொழுது அது துன்பப்படத் தொடங்குகிறது. ஏனென்றால் அதனாலே இயங்க முடியவில்லை. மெல்ல 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 இருட்டுக்குள்ளே போனவன் ஒரு நட்டி இருளுக்குள்ளே போன உடனே அசைய முடியாமல் அகப்பட்டு போவது போல, இந்த ஆன்மாவும் மலத்துக்குள்ளே போய் ஆணவமாகிய இருள் மலத்துக்குள்ளே போய் 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 அது அசைய முடியாத ஒரு நிலை எய்துகிறது. ஆனால் அந்த இருளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இருள் சடம், அதுக்கென்று அறிவு கிடையாது. ஆன்மா அறிவுள்ள ஒரு பொருள், அறிவுள்ள பொருளுக்கு எப்பொழுதும் மூன்று குணம் இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு முன்பு பல தரம் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். அது என்னவென்றால், ஒன்று அறியும் தன்மை, விரும்பும் தன்மை, செயல்படும் தன்மை. இது மூன்றும் இருந்தால்தான் ஒரு பொருள் அறிவு பொருள் என்று அர்த்தம். இப்ப பாருங்கள், நம்முடைய வீட்டிலே தொங்குகிற மணிக்கூடு இயங்குகிறது, அதை வைத்து அதை அறிவு பொருள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இயங்குகிற சக்தி மட்டும்தான் இருக்கிறது. மூன்றும் ஒருமித்து இருக்க வேண்டும், அறிகிற தன்மை, இயங்குகிற தன்மை, விரும்புகிற தன்மை. இதைத்தான் நூலாசிரியரும் குறிப்பிட்டிருந்தார், இச்சை கிரியை ஞானம் என்கிற மூன்று. இந்த மூன்று சக்தியும் இருந்தால்தான் ஒரு பொருள் உயிர் பொருள். ஆன்மா உயிர் பொருள் என்றபடியால் அதற்கு விரும்புகிற தன்மை, அறிகிற தன்மை, செயல்படுகிற தன்மை கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் இருவயப்பட்ட காரணத்தினாலே அந்த மூன்றையும் இழந்து போய் அது நிற்கிறது. ஒரு சிறை கைதியை ஜெயிலே போட்டு அடைத்த உடனே அதனுடைய இயக்கம் முதலியவற்றை நிறுத்துவது போல மலபயப்பட்டு இந்த ஆன்மா இந்த மூன்றையும் இழந்து போய்விடுகிறது. தானாகத்தான் போய் அகப்பட்டு அதை இழக்கிறது. அகப்பட்ட பிறகு அது அது அதனுடைய துன்பத்தை அனுபவிக்கிறது. இப்பொழுது என்னவென்றால், அந்த இருளிலே இருந்து வெளியிலே வர வேண்டும் என்ற விருப்பம், அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பும் தோன்ற இருவினை பிறக்கிறது. இதுதான் வினை. ஆணவம் வந்து அடுத்தது வினை வந்துவிட்டது. விருப்பு வெறுப்புக்குத்தான் வினை என்று பெயர், கண்மம் என்று பெயர். இப்போ அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பும் விடுபட வேண்டுமே என்ற விருப்பம் வந்தவுடனே ஆன்மாவுக்கு இயங்குகிற அந்த இயங்க வேண்டிய அந்த அந்த உந்துதல் வந்தவுடனே உறவு ஆன்மாவுக்கு அறிவாலே உறவானவனாகிய ஆண்டவன் அதற்கு சில துணைகள் செய்ய முன்வருகிறான். அவன் ரொம்ப தெளிவான ஒரு நிர்வாகி. ஆன்மாவை தூக்கி வெளியிலே போடலாமே என்றால் அதுவாக போய் அகப்பட்டபடியால் அது வெளியிலே வருவதற்கான துணை செய்வானே தவிர அதை வெளியிலே அவன் எடுக்க மாட்டான். எடுத்தால் அவன் விருப்பு வெறுப்புள்ளவனாக மாறிவிடுவான். ஆகவே என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆன்மா வெளியிலே வருவதற்காக அதை அதை வெளியிலே வருவதற்கான ஆயத்தங்கள் செய்து கொடுப்பதற்காக மாயை என்ற ஒரு ஊடகத்தை, மூன்றாவது மலத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஆனவன் வயப்பட்டது, பிறகு அது இருவினை வயப்படுகிறது, ஆகவே கண்ம வயப்படுகிறது. கண்மத்திலே இருந்து விடுபடுவதற்காக மாயை என்கின்ற ஊடகத்தை எடுத்து தத்துவங்களை இறைவன் உருவாக்குகிறான். அப்படி உருவாக்கப்பட்டவைதான் இந்த 36 தத்துவங்களும். மாயை என்கின்ற ஒரு ஊடகத்திலே இருந்து 36 தத்துவங்களை உருவாக்கி இந்த உயிரை இந்த ஆணவ பிடியிலே இருந்து விடுவிப்பதற்கான துணையை இறைவன் செய்வான். இதற்கு மாயையை பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்துகிற பொழுதும் இறைவன் என்ன செய்வான் என்றால், அந்த மாயைக்குள்ளே, இதை நான் தோற்றம் புறமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மாயைக்குள்ளே என்ன செய்யும் என்றால், முதலிலே வேலை செய்விக்கிறவன் வர வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு இடத்திலே, ஒரு ஆபீஸிலே வேலை நடக்க போகிறது என்றால் அந்த வேலை செய்விக்கிறவன் முதலிலே வர வேண்டும். பிறகு வேலை செய்கிறவனை தயார்படுத்த வேண்டும். பிறகு வேலை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு வேலை செய்கிற முறைமை. வேலை செய்கிறவனே வராமல் அந்த வேலை செய்கிறவர்களை தயார்படுத்த முடியாது. ஆகவே இறைவன் தன் சக்தி ரூபமாக அவன் மாயைக்குள்ளே இறங்குவான். இது முதல் நிலை படிப்பு. இப்படித்தான் முதல் விளங்க வேண்டும். அதனாலே அவன் இயங்குவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு மேனேஜர், அவர் என்ன செய்யலாம் என்றால், ஆபீஸுக்கு வரலாம், அதுக்காக போய் உள்ளே நின்று பாத்ரூம் கழுவ முடியாது. அவருக்கான ஒரு கௌரவமான இடத்திலே இருந்து கொண்டுதான் அவர் நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அவருக்கென்று ஒரு ஏசி ஆபீஸ் இருக்கும், அது மற்றவர்களுக்கு இருக்காது. ஆனால் ஆபீஸ் என்பது எல்லாருக்கும் உரிய அந்த கட்டடமைப்பிலே ஒரு பகுதியை அவர் தேர்ந்தெடுத்து தான் இருந்து கொண்டு அந்த அந்த மிச்ச தொழிலாளர்களையும் அந்த தொழிலையும் நடத்துவதற்கு வழி செய்வார். அதுபோலத்தான் இறைவனும் மாயைக்குள்ளே வருகிறான். எப்படி வருகிறான் என்று கேட்டால், மாயையினுடைய ஆணவ கலப்பில்லாத ஒரு பகுதி இருக்கிறது, அதற்கு சுத்த மாயை என்று பெயர். அந்த சுத்த மாயைக்குள்ளே இறைவன் தான் படிப்படியாக ஒரு நிலையுற்று இறங்குகிறான். அப்படி அவன் இறங்குகிற நிலையை 5 தத்துவமாக இறங்குகிறான். நாதம், பிந்து, ஈஸ்வர், சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற இந்த 5க்கும் சிவ தத்துவங்கள் என்று பெயர். இந்த ஐந்துமே சுத்தமாயைக்குள்ளே நிகழ்கிற பகுதி. அதாவது ஏசி ஆபீஸுக்குள்ளே முதலாளி வந்து விட்டார். இதுக்கு கீழே அவர் இறங்க முடியாது. அவர் இனி இங்கிருந்து மற்றவர்களை தொழில்படுத்த வேண்டும். இங்கே வந்து விட்ட உடனே இப்ப அவர் எல்லா ஆயத்த நிலையை வந்து விட்டார். இனி என்ன செய்ய வேண்டும் என்றால் வேலை செய்கிறவர்களை தயார்படுத்த வேண்டும். வேலை செய்ய போகிறவர்கள் இங்கே ஆன்மாக்கள், வேலை செய்கிறவர்களாக நான் உவமிக்கிறவர்கள் ஆன்மாக்கள். அவர்கள் நித்திரையிலே இருக்கிறார்கள். முதல் நாள் பாட்டியிலே குளித்து விட்டோ அல்லது நிறைய சாப்பிட்டு விட்டோ தூக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களை வேலை செய்யும்படியான ஆயத்தத்தை செய்ய வேண்டியது முதலாளியினுடைய கடமை. வேலை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு மூன்று சக்தி கொடுக்கப்பட வேண்டும். என்ன சக்தி என்றால், ஒன்று, அவர்கள் அறிவு பெற வேண்டும். மயக்கத்தில் இருக்கிறவன் வரையிலேயே வேலை செய்ய முடியாது, அறிவு பெற வேண்டும். அறிவு பெற்ற பிறகு விரும்ப வேண்டும், இந்த வேலையை விரும்ப வேண்டும். அதற்கு பிறகு செய்ய வேண்டும். இந்த மூன்று நிலையையும் உருவாக்குவது இறைவனுடைய பொறுப்பாகிறது. அதற்காகத்தான் அவர் சிவ தத்துவத்திலே ஓரளவு இறங்கி வருகிறார். சக்தி கலப்பினாலே ஓரளவு இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நின்று கொண்டு பாடான நிலையிலே இருக்கிற உயிரை இயக்குவதற்கு தயார்படுத்துகிறார். இப்பொழுது ஒன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உயிருக்கு வேலை கொடுத்து அதை இயங்க பண்ண வேண்டும். ஒரு இயங்க பண்ணுவது என்பது வேலை. முதல், ஒரு நல்ல நிர்வாகி, ஒரு முதலாளி தொழிலாளர்களை தயார்படுத்தினால் அவர்களுக்கு வேலை செய்ய தயார்படுத்துவதிலே முதல் வேலை என்னவென்றால், அவர்கள் எவ்வளவு நேரம் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஒரு முதலாளியினுடைய வேலை 4-5 மணிக்கு வேலைக்கு வா, 4 மணிக்கு வேலை முடிந்து போ. இதை முதலாளி தான் தீர்மானிப்பார். இதை தொழிலாளி தீர்மானிக்க முடியாது, இதை முதலாளி தீர்மானிக்க வேண்டும். ஆகவே முதலில் அந்த வேலை செய்கிற காலத்தை முதலாளி தீர்மானிக்க வேண்டும். பிறகு ஒரு நாளிலே இன்னென்ன வேலையை, இவ்வளவு வேலையை செய்ய வேண்டும் என்று வேலைக்கான அட்டவணை போட வேண்டும். அதுக்கும் முதலாளியினுடைய வேலை தான். வேலைக்கான அட்டவணை போடுவது, அதாவது இன்றைக்கு நீ இன்ன வேலை செய். கிளாக் ஃபைல் கிடைப்பார், சாதாரண கூலியால் பாத்ரூம் கழுவு, மற்றவன் கூட்டு, இப்படி வேலைகளை பிரித்து இன்னென்ன காலம் என்பது அவரவர்க்கான காலத்தை கொடுத்து அவரவர்க்கான வேலையை பிரித்து கொடுக்க வேண்டும். கொடுத்த பிறகு இது இப்ப வேலை பட்டியல் தயாராகி விட்டது. இனி முதலாளி என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழிலாளியை எழுப்பி வேலை செய்யறதுக்கு தயார் பண்ண வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிலே அவனை, உறக்கத்திலே கிடக்கிற அவனை எழுப்பி விட வேண்டும். உறக்கத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு அறிவே வேலை செய்யவில்லை. இப்ப எழுப்பி விட்ட உடனே அவனிடம் அறிவு வேலை செய்ய தொடங்கும். அறிவு வேலை செய்ய இயங்க தொடங்குவான். இயங்க தொடங்கினோடனே அறிவு வேலை செய்ய தொடங்கும். அறிவு வேலை செய்ய தொடங்கினோடனே வேலையிலே விருப்பம் வரும். இந்த ஐந்து நிலையும் கூடின உடனே, அதாவது ஒரு நேரம் ஒதுக்கி ஆகிவிட்டது, வேலை ஒதுக்கி ஆகிவிட்டது, அவனிடம் இச்சை ஞானம் கிரியை என்கின்ற மூன்றும் சேர்த்தாகிவிட்டது. இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு, மாயை என்ற ஒன்றையும் வைத்துக் கொண்டு சேர்த்த பொழுது, இப்பொழுது தொழிலாளி என்ற ஒரு சூக்கும வடிவம் அவனுக்கு உருவாகிறது. அதாவது ஒரு தொழிலாளிக்குரிய லட்சணங்களை பெற்றுவிட்ட வடிவம். நீங்கள் இதை தூள வடிவமாக நினைக்கக்கூடாது, சூக்கும வடிவமாக நினைக்க வேண்டும். மாயை கிடைத்து விட்டது வேலை செய்ய. மாயைதான் எல்லாவற்றையும் தரப்போகிறது. அதிலே இவனுக்கு மூன்று இயல்பு வந்து விட்டது, நேரம் கிடைத்து விட்டது, வேலை செய்கிற தகுதி கிடைத்த உடனே இப்போ ஒரு மூல வடிவம் வருகிறது. இதே போலத்தான் இறைவன் சுத்தமாயிலே இருந்து கொண்டு ஆன்மாவை தயார் செய்வதற்கும் இப்படித்தான் வேலை செய்கிறான். என்ன செய்கிறான்? முதலிலே காலம் என்கின்ற ஒன்றை நிறுவுகிறான். அதற்கு பிறகு அவரவர் அனுபவிக்க வேண்டிய வினை என்கின்ற அளவிலே நியதி என்கின்ற ஒரு தத்துவத்தை உருவாக்குகிறான். இப்போ காலம் வந்து விட்டது, நியதி வந்து விட்டது. அடுத்தது கலை என்கின்ற தத்துவம். அதாவது தூங்கி கிடக்கிற ஆன்மாவை உசுப்பி விடுகிறான். அதற்கு பிறகு அந்த அது உசுப்பப்பட்ட உடனே அதுக்கு அறிவு வருகிறது. அப்போ அதுக்கு வித்தை என்கின்ற தத்துவம் என்று பெயர். இப்ப பாருங்க, காலம், நியதி, கலை, வித்தை, அடுத்தது அராகம். அராகம் என்பது திருப்பம். இப்போ இந்த இந்த இவ்வளவும் சேர்ந்த உடனே, காலம் சேர்ந்து விட்டது, நியதி சேர்ந்து விட்டது, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அஞ்சும் சேர்ந்து விட்டது. இது இயங்குவதற்கான மாயை இருக்கிறது 6. இவ்வளவும் சேர்ந்த உடனே ஒரு மொத்த வடிவம் ஆன்மாவுக்கு, மொத்த வடிவம் என்பது உருவம் அல்ல, ஒரு இது ஒரு ஆன்மா என்கின்ற செயல்படக்கூடிய ஒரு வடிவம் வருகிறது. அதன் அந்த ஏழும் சேர்ந்து வருகிறபடியால் வித்தை தருகிற இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர். பிறகு இப்ப எல்லாரும் தயாராகிவிட்டார்கள், இனி வேலை செய்ய வேண்டும். செய்ய வருவதற்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த மாயிலிருந்து அசுத்த மாயிலிருந்து ஒரு பகுதியை பரிணமிக்க செய்து அதற்கு பிரகிருதி மாயை என்று பெயரிட்டு அதற்குள்ளே 24 தத்துவங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார். அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, 15 நாளும் 19, அதுக்கு பிறகு பூதங்கள் 5, 24. இந்த 24 செயல்படுவதற்கான இடங்கள், ஆன்மா செயல்படுவதற்கான இடங்கள். இதற்குள்ளே இனி ஆன்மா செயல்பட்டு வினைகளை தீர்ப்பதும் சேர்ப்பதுமாக இயங்கி இயங்கி அந்த அனுபவத்தினாலே, அந்த வினை அனுபவத்தினாலே மெல்ல மெல்ல முதிர்ச்சி உண்டாக ஆணவ கலப்பிலே இருந்து அது குறைந்து கொண்டே போய் ஒரு எல்லையிலே ஆன்மா ஆணவம் முற்றாக தீர்கிற அல்லது தீர்கிறன்ற இல்லாமல் போவதற்கு வழிகட்டு போகிற நிலை வந்தவுடனே பழையபடி அது ஏறி போய் கடவுளிடம் சேரும் என்பதுதான் தத்துவ விளக்கம். இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்ப கீழே இருந்து போனபடியால், இந்த நூலே கீழே இருந்து போகிறபடியால் ஆத்ம தத்துவம் 24 படித்து விட்டோம். அதெல்லாம் ஆன்மா இயங்கக்கூடிய விடயங்களே தவிர அறிவு பொருள்கள் அல்ல. இனி அறிவு பொருளாகிய ஆன்மா எப்படி இதற்குள்ளே இயங்க தயாரானது என்பது பற்றி படிப்பதுதான் வித்யா தத்துவம் என்று எழும். இதிலே இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், சுருக்கமாக சொல்ல போனால் நேரம் அல்லது டைம் டேபிள், அதுதான் நியதி. அதற்கான விருப்பம், செயல், அறிவு, இந்த ஐந்தும் கூடிவிட்டாலே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறதா. அதை என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு சட்டை போட்டோன்னு ஒருவன் உருப்படியாக தோன்றுவது போல ஒரு சட்டை போட்ட வடிவம் தோன்றுகிறது. அந்த வடிவத்துக்கு அந்த ஐந்தும் சேர்ந்து வடிவம் கொடுப்பதனாலே அதற்கு பஞ்ச கஞ்சுகங்கள் என்று பெயர். கஞ்சுகம் என்றால் உடை. இந்த ஐந்தாகிய உடையை போட்ட உடனே, மாயையிலிருந்து உடையை போட்டவுடனே ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் வருகிறது. அந்த வடிவத்துக்கு புருடன் என்று பெயர். ஆண்பால் ஏற்றி சொல்வதனாலே அது ஒரு ஆண் வடிவம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. புருடன் என்பது ஒரு தத்துவத்துக்கான பெயர். அவ்வளவுதான் விளங்க வேண்டும். இப்போ நாங்கள் இந்த நூல் வரிசையிலே ஆன்ம தத்துவம் கடந்து விட்டு கீழே இருந்து நாங்கள் புருட தத்துவம் படிக்கப்பட்ட வித்யா தத்துவம் படிக்க போவோம். அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே மட்டும் போகிறது என்று பார்க்கிற பொழுது உங்களுக்கு விளங்கும். நான் இது இவ்வளவு மினக்கட்டு உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த இடத்திலே இருந்து மேலே போகிறீர்கள் என்பது தெரிய வேண்டும். ஆத்ம தத்துவம் வரையும் படியேறியாகிவிட்டது, இனி வித்யா தத்துவம் வரையும் படியேற போகிறோம். அதுக்கு மேலேயும் இருக்கிறது. வித்யா தத்துவ படிகள் கீழிருந்து ஒவ்வொன்றாக, பொருளுடன் மாயை, பொருளுடன் காலம், நியதி, கலைவித்தை, அராகம் என்கின்ற இந்த ஐந்து ஏழும் பெறுகிற விஷயத்தை இப்பொழுது சொல்ல போகிறார். இதை மனதிலே வைத்துக் கொண்டு படித்தால் இனி லகுவாக விளங்கும். சொல்லுங்கள்.
பிரகிருதிக்கு மேலேயுள்ள அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனவாகும். அவை மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்றும்
மாயை, ஒரு நிமிஷம் குழப்பதற்கு நீங்கள், பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை, அசுத்த மாயை தத்துவமாக கொள்ளப்படுகிறது. அது அதிலே வேற வேற நூல்களிலே சில மாற்றங்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அடிப்படையிலே பிரகிருதி மாயை தத்துவம் இல்லை, நாங்கள் சித்தத்திலே அல்லது குண தத்துவத்திலே இருந்துதான் கீழே தத்துவம் தொடங்குகிறோம். பிரகிருதி மாதையை ஒரு தத்துவமாக எண்ணுவதில்லை. மேலே அசுத்தமாயையும் தத்துவமாக எண்ணினால்தான் ஏழு வரும். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். அப்ப ஏழு வருவதானால் மாயையும் ஒரு தத்துவமாக உட்கொள்ளப்படுகிறது. இதற்கான என்ன விளக்கம், ஏன் இந்த மாயை தத்துவமாக எடுக்கவில்லை, அதை ஏன் தத்துவமாக எடுத்தார்கள் என்பதால் மேல் நூல்கள் படிக்கிற பொழுது அதை விளக்கலாம். அது எல்லாம் ஒரு இடத்திலே விளங்கி கொண்டு மேலே போக முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். அதனாலேதான் வித்யா தத்துவத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், மாயை சொல்லுங்கள்.
மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்று பற்றியும் இனி காண்போம். அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் உள்ள போதும் ஐயா, மாயை அப்படின் போது மாயை
நாளைக்கு போவோம்.
நாளைக்கு அதுதான் உங்களுக்கு
ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்த உங்க புத்திகளை திணிச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரிந்த விஷயம் என்றபடியால் அது அவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்காது, புதிதாக வந்தவர்களுக்கு இருக்கலாம். நாங்கள் படிக்க போதும் திரும்பவும் இன்னொரு சுருக்கம், அதாவது சுருக்கத்தின் சுருக்கம் சொல்வதானால் மூன்று பகுதியாக தத்துவம் பிரிக்கப்படுகிறது. சிவதத்துவம், யாதத்துவம், ஆன்ம தத்துவம். சிவதத்துவம் இறை செயல்பாடு பற்றி சொல்லுகிற தத்துவம், வித்யா தத்துவம் உயிர் செயல்பாடு பற்றி சொல்லுகிற தத்துவம், ஆன்ம தத்துவம் இவற்றுக்கு இந்த செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்கிற விஷயம் பற்றி சொல்வது. ஆன்ம தத்துவம் படித்து விட்டோம். இனி வித்யா தத்துவத்திலே உயிர் எப்படி இந்த வினைகளை அனுபவிக்க தயாராகிறது என்பதை ஏழு படிகளிலே படிக்கப் போவோம். அதை நாங்கள் அடுத்த நாளைய வகுப்பிலே படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.